நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
தமிழீழ தலித்திய எழுத்தாளர் திருமிகு டொமினிக் ஜீவா அவர்கள் நேற்றிரவு நிறைவடைந்தார். தமிழீழ இலக்கிய முன்னோடி, மல்லிகை இதழின் ஆசிரியர் என்று அறியப்பட்ட மாண்பகை டொமினிக் ஜீவா அவர்கள் 1927 ஜூன் மாதம் 27 பிறந்தவர். தண்ணீரும் கண்ணீரும், பாதுகை, சாலையின் திருப்பம், வாழ்வின் தரிசனங்கள், டொமினிக் ஜீவா சிறுகதைகள் என்ற தலைப்புகளில் சிறுகதை தொகுப்புகளையும், அனுபவ முத்திரைகள், எழுதப்படாத கவிதைக்கு வரையப்படாத சித்திரம், அச்சுத்தாளினூடாக ஓர் அனுபவ பயணம், நெஞ்சில் நிலைத்திருக்கும் சில இதழ்கள் மற்றும் முப்பெரும் தலைநகர்களில் 30 என்ற தலைப்புகளில் கட்டுரை தொகுப்புகளையும் அவர் வெளியிட்டிருந்தார். அவரது எழுதப்படாத கவிதைக்கு வரையப்படாத சித்திரம் என்ற கட்டுரை தொகுப்பு அன்ட்ரான் போர்ட்ரைட் ஃபார் அன்ரிட்டன் போயிட்ரி என்ற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவரது தண்ணீரும் கண்ணீரும் என்ற நாவலுக்கு சாகித்ய மண்டல பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 1966 இவர் ஆரம்பித்த மல்லிகை என்ற மாத இதழை தொடர்ந்து நடத்தி வந்திருந்தார். கனடா தமிழ் இலக்கிய தோட்டமும் டொரண்டோ பல்கலைக்கழக தென்னாசிய கழகமும் இணைந்து இவருக்கு 2013 இயல் விருது வழங்கியது. முதுமை மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக டொமினிக் ஜீவா அவர்கள் நேற்று ஜனவரி 28 வியாழக்கிழமை காலமானார். வாழ்க்கை துணைவி ராணி அவர்களையும் 2 ஒரு மகனையும் விட்டு பிரிந்திருக்கும் அவரது மறைவுக்கு தமிழ் படைப்புலக ஆளுமைகள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். கவிதை, சிறுகதை, நாவல், பத்தி, விமர்சன கட்டுரை ஆகிய துறைகளில் தனது ஆளுமையை 1967 வெளிப்படுத்தி வரும் தே ஜேவியர் என்ற இயற்பெயர் கொண்ட நந்தினி ஜேவியர் என்ற ஈழத்து படைப்பாளி டொமினிக் ஜீவா அவர்களை இவ்வாறு நினைவு கூர்ந்தார்.
அவருடைய படைப்புகளை வாசகனாக இருந்து அவலானித்தவன், வசித்தவன், அவருடைய கருத்துக்களை கிரகித்து கொண்டவன் என்ற வகையில் எனக்கும் அவருக்குமான தொடர்பு, நான் ஈழத்து இலக்கியங்களை வாசிக்க தோன்றின காலத்தில் எனக்கு கிடைத்த ஒரு ஈழத்து படைப்பாளி என அறிமுகமானவர் தான் டொமினிக் ஜீவா. நான் அவருடைய தண்ணீரும் கண்ணீரும் என்கின்ற பகுதியில் சாகித்ய மண்டல பரிசு பெற்ற முதல் ஈழத்து நூல் என்ற வகையில் அதனை நான் வாசிக்க கிடைத்தது. எனக்கு அப்பொழுதுதான் டொமினிக் ஜீவாவை பற்றிய தேடல் எனக்குள் ஆரம்பித்தது. அவர் ஒரு தொழிலாளியாக இருந்து இடதுசாரி எழுத்தாளர்களுடைய தொடர்பு காரணமாக தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வந்த தோழர் பானாஜி சுத்தம் அவர்களுடைய தொடர்பின் காரணமாக இடதுசாரி சிந்தனை வசப்பட்டார். அப்பொழுதுதான் அவருடைய இலக்கியங்கள், அவருடைய பார்வைகள் எல்லாம் வெளிவடைந்தன. அதற்கு உதவியாக இருந்தவர்கள் என்றால் தோழர் மூனா கார்த்திகேசன், யாழ்ப்பாணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கிளையை ஆரம்பிக்கிறதற்கென்று வந்த பொழுது அவருடைய தொடர்பின் மூலமும் அவருக்கு இந்த இலக்கிய பரிச்சயங்களும் ஏற்பட்டது. அவரோடு இணைந்தவர்களாகத்தான் கே ஜானியர் அவர்களும் இரட்டை துறவிகள் போல இந்த இலக்கிய உலகில் கால் பதித்தார்கள். அவர்களுக்கு பானா ஜீவானந்தம் அவர்களுடைய தொடர்பின் காரணமாக இந்தியாவில் இருக்கின்ற இடதுசாரி எழுத்தாளர்களோடு தொடர்பு ஏற்பட்டது மாத்திரமல்ல, டொமினிக் ஜீவாவுக்கு ஜெயகாந்தனோடும் மிக நெருங்கிய பரிச்சயம் ஏற்பட்டது. அவர் ஜெயகாந்தனை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் இந்திய எழுத்தாளர்களுடைய லட்சியங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு உதவியாக இருந்த பாபா விஜயபாஸ்கரன் என்பவர் நடத்திய சரஸ்வதி இதழில் டொமினிக் தீவாவை மாத்திரம் அல்ல டேனியல் போன்றவர்களையும் அது எழுத பண்ணினார். சரஸ்வதி பத்திரிகையினுடைய அட்டப்படங்களாகவும் டொமினிக் தீவா டேனியல் ஆக்கள் லைட்ரோ சிரிக்கவும் செய்தார். டொமினிக் தீவா தன்னுடைய 66ஆம் ஆண்டு அதாவது பாபா ஜீவானந்தம் அவர்களுடைய ஆசிரியராக தாமரை என்கின்ற ஒரு மாத சந்திகள் வந்து கொண்டிருந்த காலத்தில் அலுவலகம் இலங்கையிலிருந்து மல்லிகை என்ற ஒரு சந்திகளை கிட்டத்தட்ட 48 தடவைகளாக நடத்தினார். ஏராளம் தீவிரத்து எழுத்தாளர்களை தன்னுடைய மல்லிகையினுடைய அட்டைப்படங்களாக பிரசரித்தது மாத்திரமல்ல அவர்களை தன்னுடைய பத்திரிகையில் எழுத பண்ணின வேலைகளையும் அவர் செய்தார். இன்று மல்லிகை என்கின்ற ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு சந்தியை நடத்தின அவரை நாங்கள் மறக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்றால், நான் அவரோடு நெருங்கிய தொடர்பு இல்லாத போதும் என்னுடைய ஒரே ஒரு கதையை மட்டும் அவர் மல்லிகை பிரசரித்தது மாத்திரமல்ல 1966 துவங்கின அந்த மல்லிகையை 48 வருடங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 401 இதழ்களுக்கு மேல் கொண்டு வந்துகொண்டிருக்கிறார். தனக்கு அறிமுகமில்லாத எதிர்கருத்துகள் உள்ள என்னை போன்ற பலரையும் தன்னுடைய மல்லிகை அட்டையில் போட்டிருக்கிறார். அதே நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு இலக்கிய கலாநிதி பட்டத்தை கொடுக்காமல் அவருக்கு முதுகலைமானி பட்டத்தை கொடுக்க முயன்ற போது அதை அவர் நிராகரித்தார். இந்தியாவில் இருக்கின்ற சீனா ராஜநாராயணன் தவிர்க்க முடியாதபடி புதுவை பல்கலைக்கழகத்தில் ஒரு வலிமை பேராசிரியராக கௌரவப்படுத்தியது போல கவனிச்சியாவை கௌரவப்படுத்தாமல் யாழ் பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு எம்ஏ பட்டத்தை கொடுத்த பொழுது அந்த பட்டத்தை அவர் நிராகரித்தார். ஏனெனில் அவர் ஒரு 5வது வகுப்பு வரை தான் படித்த ஒருவருக்கு ஒரு முதுகலை மாணவி பட்டத்தை கொடுத்தோடு நிராகரித்தார். அவருடைய தமிழகத்தில் அவரோடு எஸ் பொன்னுத்துறை போன்றவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். எஸ் பொன்னுத்துறைக்கு பெயர் புரட்சி அம்மன் துணைவர், டொமினிக் தீவாவுக்கு பெயர் புரட்சி மோகன். இப்படி புரட்சியை முன்வைத்து இடதுசாரி சிந்தனையோடு இலக்கியம் படைத்துக் கொண்டிருந்த காலத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக டொமினிக் தீவாவையும் தானியலையும் விட்டு எழுதிலே பொண்ணுத்துல போய் இவர்களுக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன் என்று பகிரங்கமாக இவர்களை விமர்சிக்க தொடங்கினால் இவரோடு முரண்பட்டதன் பிறகு டொமினிக் தீவாவும் தானியலும் தங்களை சிறந்த எழுத்தாளர்களாக நிரூபித்திருக்கிறார்கள் என்பதோடு வரலாற்று உண்மை. அது மாத்திரமல்ல, இறுதி காலத்தில் கிட்டத்தட்ட நான் இருக்கிற ஒரு 10-11 வருடங்களுக்கு முன்னம் டொமினிக் தீவா அவர்களை எஸ் பொன்னுத்துறை அவர்கள் இந்தியாவுக்கு கூப்பிட்டு தமிழகத்தில் அவரை கௌரவித்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. உண்மையில் ஒரு தொழிலாளி வர்க்கத்திலிருந்து தங்களுடைய விடாமுயற்சியின் மூலம் மக்களோடு மக்களாக பழங்கி அவர்களுடைய விழுந்து நிலை மக்களுடைய வாழ்க்கையை உன்னதமான இலக்கிய கதாபாத்திரங்களை வெளிநிலை மக்களை சிருஷ்டிப்பதன் மூலம் தமிழ் முற்போக்கு இலக்கியத்தின் வளர்ச்சி பாதையில் ஆழ தடம் பதித்த டொமினிக் தீவா அவர்களினுடைய அந்த இலக்கிய பதலத்தை எவரும் மறுத்தளிக்க முடியாது என்பது என்னுடைய தாய்மையான அபிப்பிராயம். அவரோடு நான் நெருங்கி பழங்காவிட்டாலும் அவருக்கு சாகித்ய மண்டல உறுப்பினர் கிடைத்த பொழுது அவருக்கு பாராட்டு விழா வைத்த பொழுது நான் சிறுவனாக இருந்தாலும் அந்த பாராட்டு விழாவில் அவரை பாராட்டி பேசி இருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னை ஒருவரும் இல்லாமல் பண்ண முடியாது, ஏனெனில் பாசாணத்தில் துருத்த குழு, நான் விஷத்திலேயே வளர்ந்தவன், எனவே எனக்கு யாரும் விஷம் வைக்க முடியாது என்று பத்துன்போடு கூறினவர். ஒரு குறைந்த படிப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராட்டங்களுக்காகவும் அவர்களுடைய இந்த சாதி எதிர்ப்புக்கு எதிரான இலக்கியங்களை படைப்பதிலும் முன்னிருந்த டொமினிக் தீவாவினுடைய இந்த இழப்பு மிகவும் மகத்தானதும் சிலர் இறப்பது இறகாய் விட லேசானது. ஆனால் சிலருடைய இறப்பு தோழர் மாவட்டங்கள் போதால் மலிய விட பாரணானது. கவனிச்சிவானுடைய இறப்பு உண்மையில் மலிய விட மிகவும் பாரமானது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் கொண்டதற்காக இந்த ஆஸ்திரேலிய வானொலி சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.